துப்பறியும் சாம்பு எழுதியவர் தேவன். அத்தியாயம் 28. அதிர்ஷ்டம் துரத்துகிறது. அதிகார தோரணையில் சாம்புவுக்கு ஒரு கடிதம் வந்தது. சமீப காலத்தில் அவனை அதிர்ஷ்ட தேவதை வந்து அரவணைத்து கொண்ட பிறகு அவ்வளவு கண்டிப்பாக கடிதம் எழுத ஒருவரை தவிர எல்லோருமே பயப்பட்டிருப்பார்கள். அது வேறு யாரும் இல்லை, வேம்புதான்.
அநேக நமஸ்காரம், உபயசேமம். எனக்கு ஒரு கடுதாசி கூட போட முடியாமல் உங்களுக்கு ஜோலிகள் அதிகமாய் போய்விட்டது போல இருக்கிறது. இருக்கட்டும், நான் இங்கே இருக்கிறபோது ஊரான் காரியமாக உடம்பை புண்படுத்தியிருப்பேள். இப்போ தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறபோது கேட்கவே வேண்டாம். எப்படியோ உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு இருந்தால் சரி. பெருசா ஒரு பீரோ பார்த்து வாங்கும்படி அம்மா உங்களிடம் முந்தி சொல்லியிருந்தாளே, அதை அப்பவே மறந்து போய்விட்டீர்கள் அல்லவா? மறுபடியும் கேட்டு மாப்பிள்ளைக்கு எழுதாதே என்றுதான் அம்மா சொல்கிறாள். நானும் எழுதவில்லை. அவளுக்கு மனசிருந்து செய்யணும். ஒரு பீரோவை வாங்கி லாரியில் போட்டால் மறுநாள் காலம்பர இங்கே வாசலில் கொண்டு வந்து இறக்குகிறான். அதையும் தான் நான் ஏன் எழுத வேண்டும்? உங்கள் பிள்ளை கையும் காலையும் உதைத்து கொண்டு மோட்டு வளையை பார்த்து சிரிக்கிறான். எல்லோரும் அவன் அப்பாவை உரிச்சு வச்சிருக்கு என்கிறார்கள். அதென்னமோ, அவன் மூக்கு மட்டும் அப்படியே உங்களதுதான். கடுதாசி போடுங்கோ. ஆம், பத்திரம். உங்கள் பிரியமுள்ள வேம்பு.
இந்த கடிதத்தை படித்ததும் சாம்புவுக்கு உண்மையாகவே கோபம் வந்தது. ஆனால் கோபம் வேம்புவின் மேலல்ல, இன்ஸ்பெக்டர் கோபாலன் மீது. என்ன மனுஷன் இவர்! எப்போதும் சுய காரியம்தான். தமக்கு காரியம் இருந்தால் சாம்பு சாம்பு என்று 100 தடவை வருகிறது. காரியமில்லை என்றால் தலை காட்டுவதில்லை என்று எண்ணிக்கொண்டான். வேம்பு முதன் முதலாக ஒரு பெரிய பீரோ வேண்டுமென்று பிரஸ்தாபித்த உடனேயே சாம்பு கோபாலனை கண்டு சொன்னான். அப்போது கோபாலன் ஒரு பெரிய கொலைகேஸ் புலன் விசாரணையில் மும்மரமாக ஈடுபட்டிருந்தார். அடிக்கடி சாம்புவை வந்து பார்ப்பதும் அழைத்து செல்வதும் சகஜமாக இருந்தன.
அதற்கென்ன மிஸ்டர் சாம்பு, முதல் தரமான பீரோவாக நான் வாங்கி தருகிறேன். புதிதாக செய்து கொண்டிருக்க வேண்டியது கூட அனாவசியம். ஜெயலக்ஷ்மி அண்ட் கோ என்று மவுண்ட் ரோட்டில் பெரிய ஏல கம்பெனி இருக்கிறதல்லவா, அதன் முதலாளி எனக்கு வேண்டியவர். ஒரு நாள் போய் பார்த்து உமக்கு பிடித்த பண்டம் எது என்று காண்பித்துவிடும். நான் பார்த்து முடித்து தருகிறேன் என்றார்.
அன்றைக்கு 2 நாட்களுக்கு முன் ஒரு நாள் மாலையில்தான் சாம்புவும் கோபாலனும் ஏல கம்பெனிக்கு போனார்கள். அது மிக பெரிய கம்பெனிதான். எங்கே பார்த்தாலும் சோபாக்களும் சோபா நாற்காலிகளும் மேஜைகளும் ஸ்பிரிங் கட்டில்களுமாக கிடந்தன. ஜெயலக்ஷ்மி அண்ட் கோவின் முதலாளி இன்ஸ்பெக்டரை வரவேற்று உட்கார வைத்தார். சாம்பு அறிமுகம் செய்யப்பட்ட போது, ஓஹோ அப்படியா என்று ஒரு மாதிரியாக பார்த்தார் அவனை.
ஒன்றும் இல்லை, யோசிக்க வேண்டாம். இவர் சொந்த காரியமாகத்தான் வந்திருக்கிறார். மிஸ்டர் சாம்புவுக்கு ஒரு
என்று கோபாலன் சாம்புவை பார்த்தார். என்னமோ தெரியவில்லை, பீரோ வேண்டுமென்று அப்போது சொல்வது சாம்புவுக்கு கௌரவ குறைச்சலாக தோன்றியது. ஒரு சோபா செட் வேண்டும் என்றான் அவன். கோபாலன் புருவத்தை நெறித்து அவனை பார்த்தார். சாம்பு அவர் கண்ணில் அகப்படாமல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். முதலாளி மணி அடித்ததும் ஒரு குமாஸ்தா வந்து நின்றான்.
அடே பஞ்சு, மிஸ்டர் சாம்புவை அழைத்து கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் இருக்கிற குப்பைகளையெல்லாம் காண்பி என்றார்.
குப்பையா என்றான் சாம்பு விளக்கெண்ணெய் சிரிப்புடன்.
ஆமாம், நான் இதையெல்லாம் அப்படித்தான் சொல்வது. பஞ்சு, நல்ல குப்பைகளாக காண்பி என்றார் அவர் தொடர்ந்து.
ஏன் சார் குப்பை என்கிறீர்களே? குப்பை விற்கும் விலைக்கு அவைகளை கொடுப்பீர்களா
என்று கேட்டுவிட்டு சிரித்தார் கோபாலன். இந்த ஹாஸ்யம் சாம்புவுக்கு புரியவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை.
மிஸ்டர் கோபாலன், நீங்களும் கொஞ்சம் வருகிறீர்களா, பார்க்கலாம் என்றான் சாம்பு.
கோபாலன் அசைந்து கொடுக்க வேண்டுமே.
மிஸ்டர் சாம்பு, போய் பார்த்து உங்களுக்கு பிடித்ததை பொறுக்கி எடுங்கள். நான் இப்போதே பார்க்க வேண்டியது அவசியமில்லை
என்று சொல்லிவிட்டு முதலாளியுடன் வேறு விஷயங்கள் பேச ஆரம்பித்தார். ஒரு நிமிஷம் தயங்கி பார்த்துவிட்டு கோபாலன் வேறு கவனமாயிருப்பதைக் கண்டு கோபம் பொங்க சாம்பு குமாஸ்தாவை பின்பற்றினான். சாம்புவுக்கு நெஞ்சில் பற்றி எரிந்தது ஆத்திரம். அவனுக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. இப்படியும் அவனை அலட்சியம் செய்வதா? பல சோபாக்களை குமாஸ்தா காண்பித்த போது சாம்பு அரை மனத்துடன் பார்த்தான்.
ஒன்றுமே பிடிக்கவில்லையே என்றான் அவன் கடைசியில்.
என்னை கேட்டால் இந்த சமயத்தில் இதெல்லாம் வாங்குவதே உசிதமில்லை என்றான் குமாஸ்தா.
ஏன்?
நான் சொன்னதாக சொல்ல வேண்டாம் சார். இப்போ கைவசம் நல்ல ஸ்டாக்குகளும் இல்லை. கொஞ்சம் பொறுத்தீர்களானால் நல்லது.
இதையே ஒரு சாக்காக ஏற்றுக்கொண்டு
சோபா பின்னாலாகட்டும், நல்ல பீரோக்கள் இருக்குமா என்று சாம்பு கேட்டான்.
ஹாலின் ஒரு மூலையில் இருந்த சிறு அறைக்கு அழைத்து போய் காட்டினான் குமாஸ்தா. ஆறு பீரோக்கள் அங்கே இருந்தன. சாம்பு நுழைந்தபோது யாருமே அங்கே தலை காட்டி மாதக்கணக்காகியிருக்கும் என்பதற்கு அறிகுறியாக தரையிலிருந்து குப்பென்று புழுதி கிளம்பிற்று. உயர சுவரில் ஒரே ஒரு வெண்டிலேட்டர் மூலம் மட்டும் சிறிது வெளிச்சம் வந்தது. ஒவ்வொன்றாக பீரோக்களை திறந்து பார்த்தான்.
இதெல்லாம் என்ன விலை இருக்கும் என்று அவன் கேட்டதற்கு,
உங்களுக்கு பிடித்ததை பார்த்து கொள்ளுங்கள், விலையை முதலாளி சொல்வார் என்றான் குமாஸ்தா. சாம்புவுக்கு பிடித்த பீரோ ஒன்றும் இருந்தது. ஆனால் அதை அப்போதே கோபாலன் எதிரிலேயே சொல்ல அவனுக்கு இஷ்டமில்லை. அவர் இவ்வளவு அலட்சியமாக இருக்கும்போது எதற்காக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்?
ஒன்றும் சுகமில்லை
என்று சாம்பு முதலாளியிடம் வந்து உதட்டை பிதுக்கினான். இப்போ நல்ல குப்பைகளாக வர்றதில்லை என்றார் முதலாளி.
அதற்கென்ன, சாம்புவுக்கும் அவசரமில்லை. நல்ல அதாவது நல்ல பண்டமாக வரும்போது சொல்லுங்கள். ஏன், நீங்களே கூட அவர் விலாசத்துக்கு அனுப்பிவிடலாமே என்றார் கோபாலன்.
சாம்புவும் கோபாலனும் கிளம்பினார்கள். சாம்புவுக்கு அடக்க முடியாமல் ஆத்திரம் வந்தது. தன் காரியம் என்றால் எவ்வளவு அலட்சியம்! சாம்புவுக்கு அவசரம் இல்லையாம், நல்ல குப்பையாக வரும்போது சொல்வதாம்.
அன்று சனிக்கிழமை மாலை 6 மணி இருக்கும். கோபாலனும் சாம்புவும் மோட்டாரிலிருந்து போலீஸ் ஸ்டேஷனில் இறங்கினார்கள். மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையாகையால் சென்னையில் தங்கிவிட்டு போகலாம் என்று தஞ்சாவூரிலிருந்து சிஐடி இன்ஸ்பெக்டர் தங்கவேல் வந்து அப்போது ஸ்டேஷனில் தங்கியிருந்தார். கோபாலன் அவருக்கு சாம்புவை அறிமுகம் செய்து வைக்கவே சாம்புவின் கையை குலுக்கி,
ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார். கோபாலன் மற்ற சிப்பந்திகளுடன் பேசிக்கொண்டிருந்தார். இதற்கு முன்னெல்லாம் சாதாரணமாக யாராவது தன்னை கொண்டாடும் போது கூடவே கலந்து கொள்ளும் கோபாலன் இன்று தங்கவேலுவுடன் சேர்ந்து புகழாதது சொரேர் என்றது சாம்புவுக்கு. சரி இருக்கட்டும் என்று குரோதத்தை அடக்கிக் கொண்டிருந்தான் சாம்பு.
தங்கவேல் சாம்புவை 9 மணி வரை விடவில்லை. பழைய கதைகளையெல்லாம் உற்சாகத்துடன் சொன்னார். சாம்பு கிளம்பிய சமயம் ஸ்டேஷன் வாசலில் பரபரப்பு ஏற்பட்டது. 2 பேர் பின்தொடர ஒரு பருத்த சேட் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைந்து நாற்காலியில் தொப்பென்று உட்கார்ந்தார்.
என்ன மிஸ்டர் ஹரிச்சந்த்லால், என்ன சமாச்சாரம் என்று கேட்டார் கோபாலன்.
கொள்ளை போய்விட்டது சார், இன்று அந்த பெரிய பாக்கெட் போய்விட்டது சார் என்றார் அவர் தலையில் படேர் என்று அடித்துக்கொண்டு.
பதறாமல் சொல்லுங்கள் மிஸ்டர் சாம்பு, நீங்கள் உட்காருங்கள் என்றார் கோபாலன்.
அரை மனத்துடன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டு சாம்பு உட்கார்ந்தான்.
சுவாமி, வைரம் இன்றைக்கு கேரட் 800 ரூபாய் விற்கிறது. நான் 26 கேரட்டை பறிக்கொடுத்து விட்டேன், ஒழிந்தேன் இதோடு என்றார் சேட். இதென்ன விஷயத்தை சொன்னாலவா கவனிக்கலாம் என்றார் கோபாலன்.
ஐயோ இன்ஸ்பெக்டர் சார், 1 மாதமாக நான் பாலஸ்தீனிலிருந்து வைர பாக்கெட் எதிர்பார்க்கிறேன். அது இன்று காலையில்தான் வந்தது. அதில் 26 கேரட் கற்கள் இருப்பதாக லெட்டர் முன்னாலேயே வந்துவிட்டது. இன்று சனிக்கிழமையா, ஆபீஸ் மத்தியானம் 1 மணியோடு சாத்துகிறோம். பாக்கெட்டை வாங்கி வைத்து பூட்டிவிட்டு திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம் என்று வந்தேன்.
சற்று முன்பு அட பார்க்கத்தான் பார்ப்போமே என்று ஆபீஸுக்கு நானும் இந்த கோவிந்தலாலும் போனோம். பாக்கெட்டையே காணோம் என்று தலையில் கை வைத்து கொண்டார்.
தங்கவேல் சொன்னார், இதோ சாம்பு இருக்கிறார், ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் சரக்கை கையோடு எடுத்து கொடுத்து விடுவார்.
சாம்பு பதில் சொல்லாமல் எச்சிலை கூட்டி லபக்கென்று விழுங்கினான். வழக்கமாக சாம்புவின் பெயரை உடனே சொல்லும் கோபாலன் இப்போது சொல்லவில்லை. அவன் பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை.
குதிரை கீழே தள்ளியதுமில்லாமல் குழியும் பறித்ததாம் என்கிறது போல் சப் இன்ஸ்பெக்டர் தர்மராஜை கூப்பிடு என்று அவர் ஒரு கான்ஸ்டபிளுக்கு உத்தரவிட்டார். அவர் வந்ததும், உங்களுக்கு இதோ ஒரு நல்ல சான்ஸ் வந்திருக்கிறது என்றார்.
சாம்பு சட்டென்று எழுந்தான். அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. இவ்வளவு பெரிய அவமானம் அவனுக்கு இதுவரை ஏற்பட்டதாக ஞாபகமில்லை. எல்லோருக்கும் விரைப்பாக ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வெளியே வந்தான். வீட்டுக்கு சென்று படுக்கையில் படுத்தபோதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. இந்த கோபாலனை பதிலுக்கு பதில் எப்படி அலட்சியம் செய்வது என்றே அவன் மனம் தீவிரமாக யோசனையில் ஆழ்ந்தது. அப்போது அவன் செய்யக்கூடியது ஒன்றுதான். காலையில் எழுந்ததும் கோபாலனின் சிபாரிசு இல்லாமலேயே அந்த பீரோவை வாங்கி விடுவது. 50-60 ரூபாய் அதிகம் கொடுக்க வேண்டி வந்தாலும் வரட்டும், லட்சியமில்லை. இந்த முடிவுக்கு வந்த பிறகுதான் சாம்புவுக்கு தூக்கம் வந்தது.
அன்றிரவு சப்இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் கூட வெகு நேரம் தூங்கவே இல்லை. ஹரிச்சந்த்லாலுடைய கம்பெனியை பரிசோதித்தார். வைரங்கள் கொண்ட பாக்கெட் வைக்கப்பட்ட டிராயர் கள்ளசாவி போட்டு திறக்கப்பட்டிருப்பது என்பதை கண்டுகொண்டார். திருடன் எப்படி உள்ளே வந்தான் என்பது பெரிய மர்மமாக இருந்தது. ஏனென்றால் கடைசி வரையில் கதவு வெளிப்புறமே பூட்டப்பட்டிருந்திருக்கிறது. அவன் எப்படி வெளியே போயிருக்க முடியும் என்பது அதைவிட பெரிய மர்மமாக இருந்தது. ஆபீஸுக்குள் நுழைந்துவிட்டால் சுவரின் நாலு புறத்திலும் நாலு வென்டிலேட்டர்களும் ஒரு பெரிய ஜன்னலும் இருந்தன. இவற்றில் ஒரு வென்டிலேட்டர் மட்டும் பக்கத்து கட்டிடத்துக்கு பொதுவாக இருந்தது. தர்மராஜுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு கால் பாக்கெட் வைக்கப்படும் முன்பே திருட்டு போயிருக்குமோ?
நிச்சயம் இல்லை என்றார் சேட். என் குமாஸ்தா நாகநாதன் கடைசி வரை கூடவேதான் இருந்தான். அவன் கையிலிருந்து வாங்கி நானே வைத்து பூட்டினேன்.
இந்த நாகநாதன் என்பவர் யோகியர்தானா என்றார் சப்இன்ஸ்பெக்டர்.
15 வருஷமாக நம்மிடம் இருக்கிறார். அவர் மீது அப்பழுக்கு சொல்ல முடியாது என்றார் சேட்.
நாகநாதனுடைய விலாசத்தை கேட்டு இன்ஸ்பெக்டர் வாங்கி கொண்டார். எத்தனையோ விதமாக யோசனைகள் செய்தார் தர்மராஜ்.
பொழுது விடிந்ததுமே சென்றவர் பல இடங்களை பார்த்து கொண்டு திரும்பிய போது 12 மணி.
நேரே ஹரிச்சந்த்லாலின் கடைக்கு வந்தார். ஓர் ஏணியை வாங்கி ஏறி வென்டிலேட்டர் வழியாக அடுத்த கட்டடத்துக்குள் எட்டி பார்த்துவிட்டு ஏதோ திருப்தி அடைந்தவர் போல இறங்கினார். அப்போதுதான் ஹரிச்சந்த்லால் கடைக்குள் நுழைந்தார்.
என்ன இன்ஸ்பெக்டர், எல்லாம் தான் தீர்ந்து போச்சே, இன்னும் என்ன பார்க்குறீங்க அங்கே என்று கேட்டுக்கொண்டே வந்தார் அவர்.
அன்று காலையில் சாம்பு எழுந்தவுடன் முதல் காரியமாக பீரோ வாங்குவதென்று தீர்மானித்து காபி சாப்பிட்டவுடனே மவுண்ட் ரோட்டுக்கு போனான். ஆனால் பாவம், அந்த கம்பெனி திறப்பது 9:30 என்பதை அவன் அப்போது அறியவில்லை. ஆகவே அவன் வந்தபோது கம்பெனி பூட்டியிருந்தது. இப்படியும் அப்படியும் உலாவிக் கொண்டே காத்திருந்தான். அன்று 10 மணிக்குத்தான் குமாஸ்தா கடை திறந்தான். உள்ளே நுழைந்த சாம்பு நேரே பீரோக்கள் இருந்த அறைக்கு சென்றான். தான் பார்த்து வைத்த பீரோவில் தொங்கிக் கொண்டிருந்த சாவியை ஒரு திருப்பு திருப்பி அதை பூட்டி கொண்டு,
சார், இதை என் அட்ரஸுக்கு அனுப்பிவிடுங்கள் என்றான்.
அப்படியே, முதலாளி வரட்டும் என்றான் குமாஸ்தா. பிறகு இன்ஸ்பெக்டருக்கு சொல்லிவிட்டீர்களா என்று கேட்டான்.
நான் பணம் கொடுக்கப் போகிற விஷயத்தில் கோபாலன் தயவு என்ன என்று சாம்புவுக்கு கோபம் வந்தது. அதை காண்பித்துக் கொள்ளாமல்,
அதற்கென்ன, நானே சொல்லிவிடுகிறேன்
என்று கிளம்பினான் சாம்பு. சாம்பு சென்ற 30 நிமிஷத்துக்கெல்லாம் முதலாளி வந்தார். சாம்பு வந்து போன விவரத்தை சொல்லி முடித்திருப்பான் குமாஸ்தா. இன்ஸ்பெக்டர் கோபாலனே 2 கான்ஸ்டபிள்களுடன் நுழைந்தார். சாம்பு ஏல கம்பெனியிலிருந்து கிளம்பினவன் நேரே கோபாலனிடம்தான் போனான். அவனுக்கு ஆத்திரம் உச்சநிலையை அடைந்திருந்தது. கோபாலனிடம் தான் பீரோ வாங்கின விஷயத்தை சொல்லி பழி தீர்த்து கொண்டாலொழிய அவனுக்கு மண்டை வெடித்துவிடும் போல் இருந்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிக்ஷாவில் சென்று அவன் இறங்கிய போதுதான் கோபாலன் வெளியே கிளம்பிக் கொண்டிருந்தார்.
மிஸ்டர் கோபாலன், நான் பீரோ வாங்கிவிட்டேன் என்றான் சாம்பு.
அதை கேட்டவுடனே கோபாலன் திகைத்து தடுமாறி போய் மன்னிப்பு கேட்பார் என்றுதான் அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அது ஒன்றும் ஏற்படவில்லை.
ரொம்ப சந்தோஷம் என்றார் அவர் வெகு நிதானமாகவே.
உங்கள் தயவு இல்லாமலேயே நடத்திவிட்டேன் என்றான் மேலும்.
இதில் என் தயவு என்ன?
ஆனால் என் தயவு மட்டும் உமக்கு வேண்டியிருக்கும் என்றான் வெகு திமிராக,
சாவியை சுழற்றி கொண்டே. இந்த வார்த்தை கோபாலனை திகைக்க வைத்தது. சாம்பு இப்படி பேசினதே இல்லை.
வேண்டுமானால் போய் பார்த்து விட்டு வாரும் என்றான்.
சாவியை மேஜை மேல் வைத்தான்.
உமக்கு திருப்தியானால் எனக்கும் சரிதான் என்றார் கோபாலன்.
நான் சொல்கிறேன், இதுவே உம காரியம் என்று இருந்தால் இப்படி அசிறுதையாக இருப்பீரா? கேட்கிறேன்
என்று கேட்டான் சாம்பு குரோதத்துடன்.
இதென்ன, இன்று காலை உமக்கு உடம்பு சௌகரியம் இல்லையா?
எனக்கு உடம்பு ஒன்றுமில்லை, உமக்குத்தான் ஒன்றும் புரியவில்லை. நேற்று ராத்திரி என்ன நடந்ததென்று யோசித்து பாரும். பீரோவை பார்த்தேன், நான் போய் சாவியை கொண்டு வந்துவிட்டேன். எனக்கு நீர் சொல்லும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை பாரும்.
சாம்பு கிளம்பினான்.
இருங்கள் மிஸ்டர் சாம்பு என்றார் கோபாலன்.
அவசியமில்லை, நான் போகிறேன்.
சாம்பு போய்விட்டான். 2 நிமிஷங்களுக்கு பிறகு மேஜை மீது சாவியை அவன் வைத்துவிட்டு போனது கோபாலனுக்கு ஞாபகம் வந்தது. எதற்காக இந்த மனுஷன் இப்படி இறைச்சல் போடுகிறார்? நிஜமாகவே தான் கோபிக்கிறாரா? நேற்று இங்கே என்ன நடந்தது? ஒரு கால் கேசை இவரிடம் ஒப்புவிக்கவில்லை என்ற காரணமோ என்று எண்ணி சிரித்து கொண்டார்.
சரி போகிறார், நாம் தான் பீரோவை பார்த்து அதற்கு விலை பேசி இரண்டு கான்ஸ்டபிள்களிடம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஒரு விதமாக சமாதானப்படுத்தலாமே என்று எண்ணி உடனேயே கிளம்பினார். அவர் நுழைந்தபோதுதான் கம்பெனி முதலாளியிடம் குமாஸ்தா சொல்லிக் கொண்டிருந்தான். கோபாலன் நுழைந்ததும், எங்கே அந்த பீரோ சாம்பு போட்டினது என்று கேட்டார்.
குமாஸ்தா சென்று காண்பிக்கவும் ஒரு கான்ஸ்டபிள் முன்னால் போய் அதை திறந்தவன் திடுக்கிட்டு, சார் சார் என்று கூச்சல் போட்டுவிட்டான்.
பத்தடி பின்னால் வந்த கோபாலனும் இன்னொரு ஜவானும் கூட திகைத்து போனார்கள். ஏனென்றால் பீரோவுக்குள்ளிருந்து ஒரு ஆள் இறங்கினான். அவன் யார் என்று சொல்லாமலேயே கோபாலன் புரிந்து கொண்டார். அவன் கையில் தபாலில் வந்த பாக்கெட் ஒன்று இருந்தது.
தம்பி, உன்னை சாம்பு போட்டு பூட்டி விட்டாரா? வேடிக்கை மனுஷன் சார் அவர். என் அண்டை வந்து நிஜமா சண்டை போடுறாப்ல போட்டு சாவியையும் கொடுத்து விட்டு போயிருக்கார் பாருங்கோ என்றார் கோபாலன்.
இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் அவசரமாக நுழைந்தார்.
சார், பீரோக்களை பார்க்கலாமா என்றார் அவர்.
கோபாலன் நிற்பதை கண்டதும் திடுக்கிட்டு திரும்பி செல்ல பார்த்தபோது பீரோவிலிருந்து வெளிப்பட்ட மனிதன்,
இவனையும் விடாதீங்க, இவன் பேச்சை கேட்டு கெட்டவன்தான் நான் என்றான் அவசரமாக.
காட்டு மிருகங்களை அடைக்கிறாப்புல கூண்டிலனா அடைச்சுட்டார் இவனை என்றார் கோபாலன்.
ஐயோ, அவர் காலை 7 மணியிலிருந்து வெளியே உலாத்தி இங்கேயே வட்டமிட்டிருந்தாரே, சாவி ஓட்டை வழியா பார்த்து அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான் கைதியானவன்.
நேத்து ராத்திரி உனக்கு இங்கே சோபாவிலே படுக்கை, இன்னி ராத்திரி ஜெயிலிலே கோரப்பாயிலே உனக்கு படுக்கை என்றான் ஒரு கான்ஸ்டபிள்.
சாம்பு வீட்டுக்கு திரும்பினான். நேரம் செல்ல செல்ல கோபாலனுடன் தான் அதிகம் பேசிவிட்டதாக உணர்ந்தான். போலீஸ்காரர் விரோதம் அபாயம் என்று பயம் அப்போதுதான் அவனுக்கு வந்தது.
அன்று தபாலில் வேம்புவிடமிருந்து வந்த கடிதத்தில், பீரோ இப்போது அவசரமில்லை என்று அப்பா சொல்கிறார், தவிர ஸ்டீல் ஷெல்ஃப் வாங்கினால் இன்னும் சிலாக்கியம் என்று அபிப்பிராயப்படுகிறார், ஆகையால் அவசரப்பட்டு நீங்கள் பாட்டுக்கு குப்பை ஒன்றையும் வாங்கி சேர்க்க வேண்டாம் என்று கண்டிப்பாக எழுதியிருந்தாள்.
என்ன அவசர புத்தி, என்ன காரியம் செய்துவிட்டான்!
கோபாலனை டெலிஃபோனில் கூப்பிட்டான் சாம்பு.
பீரோவை பார்த்தீர்களா என்று நைச்சியமாக ஆரம்பித்தான்.
பார்த்தேன், விஷயம் நீங்கள் சொல்லவே இல்லையே, திறந்து பார்த்தால் அல்லவா தெரிகிறது என்றார் கோபாலன் வெகு சகஜமாக.
பீரோ கூட தேவையில்லை என்றான் சாம்பு.
அதுதான் தெரிந்துவிட்டதே, நீங்கள் சாவியை என்னிடம் வைத்துவிட்டு போனதிலிருந்தே. எப்படி சார் திருடன் வைர பாக்கெட்டுடன் அந்த பீரோவில் இருந்தான் என்று உங்களுக்கு தெரிந்தது?
கோபாலன் காதில் டெலிஃபோன் மூலம் சில விசித்திர சத்தங்கள் கேட்டன. அவை என்னவென்று அவருக்கு புரியவில்லை. அவர் நேரில் பார்த்திருந்தாரானால் சாம்புவின் குட்டு ஒரு கால் உடைப்பட்டிருந்தாலும் பட்டிருக்கும்.
மிஸ்டர் சாம்பு, கொஞ்ச நாளாகவே என் டிபார்ட்மெண்டில் சிலருக்கு என் பேரில் கோபம். அதாவது, நான் உங்களை மிகவும் போற்றிக்கொண்டு தங்களுக்கெல்லாம் சரியான சந்தர்ப்பம் அளிக்கவில்லையாம். அதற்காக வேண்டுமென்றே நேற்றெல்லாம் இவர்கள் எதிரில் உம்மிடம் நான் ஒரு மாதிரி நடந்து கொண்டேன். இப்போது அவர்களே பார்த்து கொள்ளட்டும். நீங்கள் திருடனை கூண்டில் அடைத்து கையில் கொடுத்து காதும் காதும் வைத்தாற்போல் நடத்திவிட்டீர்கள். இன்னும் தர்மராஜை காணவில்லை என்றார் கோபாலன்.
அந்த சமயம் தர்மராஜ் ஹரிசந்திடம் சொல்லிக் கொண்டிருந்தார். நாகநாதன் யோகியந்தான் என்றாலும் அவன் மைத்துனன் பெரிய நஷ்டமடைந்து ஆபத்தில் சிக்கிக் கொண்டு விட்டான். அவனை காப்பாற்றத்தான் இந்த திருட்டில் இறங்கினான். ஓர் ஆளை கம்பெனியில் மறைத்து வைத்து அவனை வைர பாக்கெட்டுடன் அடுத்த 7 கம்பெனியில் இறக்கி பீரோவில் ஒளிந்து கொள்ள சொல்லியிருக்கிறான். இன்று பீரோ வாங்குகிறார் போல் வந்து அவனை தப்ப வைத்திருப்பான். இந்த தகவல்களை கண்டுபிடிக்கத்தான் இன்று பூராவும் அலைந்தேன். விஷயங்களை சேகரித்து கொண்டு இங்கே வந்து வெண்டிலேட்டர் வழியாக பார்த்தபோது புதிய கால் சுவடு அடுத்த வீட்டு பீரோவின் மேல் தெரிந்தது என்று முடித்தார்.
எல்லாம் சரிதானுங்க, இதெல்லாம் சுத்துவழி என்றார் ஹரிச்சந்த்லால்.
இருக்கலாம், இந்த வழியிலும் கடைசியில் திருடன் அகப்பட வேண்டியவன்தானே என்றார் தர்மராஜ்.
திருடன் அகப்படுவான் இல்லைன்னு சொல்லல, குறுக்கு வழியில சாம்பு பிடித்திருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைங்களா, அதைத்தான் சொன்னேன் என்றார் ஹரிச்சந்த்லால்.